From the Conference Center at Temple Square in Salt Lake City, this is the September 2014 General Women's Meeting of The Church of Jesus Christ of Latter-day Saints, with featured speakers from the First Presidency and the General Women's Organizations of the Church. Music for this meeting will be by a combined Primary Young Women Relief Society choir from stakes located in the Magna, Taylorsville, and Salt Lake Hunter areas. Women, young women, and girls 8 years of age and above are gathered together throughout the world to receive counsel and instruction from church leaders. Sister Rosemary M. Wixom, Primary General President, will conduct this meeting.
Sisters, we welcome you.
சகோதரிகளே, பெற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் பொது பெண்கள் கூட்டத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் இந்த பீடத்தில் நிற்கும்போது நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கள் இதயங்கள் உங்களை நினைக்கின்றன. உலகம் முழுவதிலும் உள்ள சிறுமிகளும் இளம் பெண்களும் பெண்களும் கூடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் ஒருவர் மீதும் எங்களது அன்பை உணர்வீர்கள் என நம்புகிறோம். இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் என்னை நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். எனது பெயர் ரோஸ்மேரி என் விக்சம், ஆரம்ப வகுப்பு பொது தலைவர். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவரது ஆலோசகர்களான தலைவர் ஹென்ரி பி ஆயரிங் மற்றும் தலைவர் டியட்டார் வெப்டார் உப்டார் என்றவை உங்களுடன் இருப்பதற்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதுபோல அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர்கள் ஜெஃபரி ஆர் ஆலன் மற்றும் டி டாட் கிறிஸ்டோஃபர்சன், எழுபதின் மார் மூப்பர் கிறிஸ்டோஃபர்சன் கோல்டன் மற்றும் சபையின் தலைமை ஆயர் கேரி ஸ்டீவன்சன் ஆகியோர் வந்திருப்பதற்காக பாராட்டுகிறோம். இச்சகோதரர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் மற்றும் அவர்களிடம் நாங்கள் பெறுகிற ஆதரவுக்காக பாராட்டுகிறோம். மேலும் ஒத்தாசி சங்கம் இளம்பெண்கள் மற்றும் ஆரம்ப வகுப்பு பொது தலைமைகள் வேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒத்தாசை சங்கம் ஆரம்ப வகுப்பு மற்றும் இளம் பெண்கள் வாரிய அங்கத்தினர்களையும் பாராட்டுகிறோம். உலகமெங்கிலும் உள்ள நாடுகளிலிருந்து முதல் முறையாக நம்மிடம் இருப்பதற்காக நாங்கள் பாராட்டுகிறோம். இம்மாபெரும் பணியில் ஒன்றாக பணியாற்றும் ஸ்லாக்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றிரவு இசை எரிங் பிங் டால் வழிநடத்த லிண்டா மார்க்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க யூட்டா பகுதியின் மாக்னா, சால்லேக், ஹண்டர் மற்றும் டெய்லர்ஸ்வில்லில் அமைந்துள்ள பிணையங்களில் ஆரம்ப வகுப்பு சிறுமிகள், இளம் பெண்கள் மற்றும் ஒத்தாசை சங்க சகோதரிகள் அடங்கிய குழுவால் வழங்கப்படும்.
The choir will open this meeting
by Father Clue on this day of joy and gladness party கூட்டத்தை சேர்ந்து சைக்குழு தொடங்கும். பின்பு ஆரம்ப ஜபம் தென்னாப்பிரிக்காவின் இளம் பெண்கள் வாரிய அங்கத்தினர் டோரா மெக்கஃபெலால் ஏறெடுக்கப்படும்.
Oh! Our Father, who art in heaven.
நாங்கள் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறதுக்காக உங்களிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த தருணத்தை கொடுத்ததற்காக, உண்மை அறிந்து கொள்வதற்காக கொடுத்ததற்காக உங்களிடத்தில் நன்றி கூறுகிறோம். இங்கிருக்கும் சகோதரிகள் கணவருக்காகவும் நாங்கள் உங்களிடத்தில் நன்றி கூறுகிறோம்.
We are grateful for the atoning sacrifice of thy son Jesus.
Maria meet prin racharka rachpikaga nangal madathil nandrikkirom. Neer mudi pillegale eppozhum kaathu val nadathu vendum madathil kekkrom. Ingirkum theekkarasi ee aashirvadikka vendum madathil kekkrom. Avargale aashirvadithu avargale val nadathi aashirvadikka vendum kekkrom. நாங்கள் எங்களுடைய தீர்க்கதரிசி ஆதரித்து நாங்கள் எப்பொழுதும் அவரை பின்படுத்து நடந்துமாறு கேட்கிறோம் அப்பா. உம்முடைய தாயை எங்கள் மேலே இருக்கவும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உம்முடைய காரியங்களை செவி சாய்த்து கேட்கவும் உண்மையில் நாங்கள் அன்பாக இருக்கிறோம். இந்த காரியங்களை தோரேக்குமாராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம். ஆமென்.
We will now view
இப்பொழுது நாம் சியோல் கொரியாவிலிருந்து ஆரம்ப வகுப்பு பிள்ளைகளின் குழு சகோதரி கோ வழி தமிழினத்தில் அலவ் டு சி த டெம்பிள் என பாடும் இசையை பார்ப்போம். அவர்களை தொடர்ந்து ஒத்தாசை சங்க பொது தலைவர் சகோதரி லிண்டா கே பர்டன் பேசுவார். சகோதரி பர்டனின் குறிப்புகளுக்கு பின்பு ஐ நோ தட் மை சேவியர் லவ்ஸ் மீ மற்றும் ஐ நோ தட் மை ரிடீமர் லீவ்ஸ் தொடர் பாடி சேர்ந்து இசைக்குழு நம்மை மகிழ்விக்கும். பின்பு ஆரம்ப வகுப்பு பொது தலைமையின் முதலாம் ஆலோசகர் ஜீன் ஏ ஸ்டீவன்ஸ் நம்முடையே பேசுவார்.
Kamsamnida, chahesnida, saranghaeo. When our youngest daughter returned home,
எங்கள் இளைய மகள் பள்ளிக்கூடத்திற்கு முதல் நாள் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி பின்னர் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது என நான் அவளிடம் கேட்டேன். நன்றாய் இருந்தது என அவள் பதிலளித்தாள். அடுத்த நாள் காலை பள்ளிக்கூடம் செல்ல நான் அவளை எழுப்பிய போது கைகளை முடக்கிக் கொண்டு உறுதியாக அவள் சொன்னாள், ஏற்கனவே நான் பள்ளிக்கூடத்திற்கு போனேனே, பள்ளிக்கூடத்திற்கு செல்வது ஒரு முறை செயல் அல்ல. ஆனால் அநேக ஆண்டுகளாக வாரத்திற்கு 5 நாட்கள் பள்ளிக்கூடத்திற்கு போக அவள் எதிர்பார்க்கப்படுகிறாள் என அவளுக்கு சொல்ல நான் ஆயத்தப்படப்படவில்லை. அவளுக்கு எடுத்துக்கூறவுமில்லை. ஆயுதப்படுத்துதலின் கொள்கையை நாம் கருத்தில் கொள்ளும் போது பின்வரும் காட்சியை என்னுடன் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஆலயத்தின் செலஸ்டியல் அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள். அங்கே காலத்திற்கும் நித்தியத்திற்கும் திருமணமாக இருக்கிற காத்திருக்கும் போது அநேக மணப்பெண்களும் மணன்மகன்களும் பயபக்தியாக உள்ளும் வெளியையும் நடத்தி செல்லப்படுகிறார்கள். தன்னுடைய இனிய துணையுடன் கைகோர்த்து கொண்டு ஒரு மணப்பெண் செலஸ்டியல் அறைக்குள் நுழைகிறாள். அவள் ஒரு எளிய ஆனால் அழகான ஆலய உடையை அணிந்து கொண்டு அவளுடைய முகத்தில் ஒரு அடக்கமான சமாதானமான அன்பான புன்னையுடன் இருந்தாள். அவள் நன்றாக அணைந்திருந்தாள், ஆனால் கவர்ச்சிகரமாய் இல்லை. அவள் தன் நம் இருக்கையில் அமர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். பின்னர் திடீரென உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் இருந்த இடத்திற்காகவும் அவளுக்காக காத்திருக்கும் பரிசுத்த நியமத்திற்கும் அவளுடைய அன்பான துணைக்காகவும் அவளுக்கு இருந்த பயத்திற்கு பக்கத்திற்காகவும் அவளுக்கு அழுகை வந்தது என தோன்றியது. ஒரு அன்பான நித்திய துணையுடன் ஒரு நித்திய பயணத்தை ஆரம்பிக்க ஆயத்தமாயிருக்க கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க நான் எவ்வளவு நன்றவளாய் இருக்க வேண்டும் என அவள் நினைத்ததாக தோன்றியது. ஒரு நிகழ்ச்சியை விட மிக அதிகமாக அவள் ஆயுதப்பட்டிருக்கிறாள் என தோன்றியது. நான் ஆலயத்திற்குள் நுழையும் போது சமாதானமான அன்பான ஆவி அங்கே வாசம் செய்கிறது. உணர்த்துதலையும் வெளிப்பாட்டையும் வாழ்க்கையின் உபவத்திரளும் சமாளிக்கும் ஆற்றலையும் ஆலயத்தில் நாம் பெறுகிறோம் என எங்களுடைய அன்பான இளம்பிராயத்து பேத்தி சமீபத்தில் என்னுடைய தலையணையில் விட்டு வைத்திருந்த குறிப்பின் ஒரு பகுதி செல்கிறது. அவள் எழுதியது சரிதான். ஆலய ஞானஸ்தானங்கள் மற்றும் திடப்படுத்தல்களை செய்ய அளவுடைய குடும்பத்தினரின் பெயர்களை எடுப்பதில் தொடர்ந்து அவள் பங்கேற்கும் ஆலயத்தை பற்றி அவள் கற்றுக்கொள்வதால் கூடுதலான ஆலய நியமங்களையும் உடன்படிக்கை அவளுக்கு திரைக்கு மறுபுறத்திற்கும் ஆசீர்வாதங்களையும் பெற அவளை ஆயுதப்படுத்தும். மக்களுக்காக ஆலயங்கள் ஆயுதப்படுத்தும் பொழுது ஆலயத்திற்காக மக்கள் தங்களை ஆயுதப்படுத்த வேண்டும் என மூப்பர் ரசல் எம் நெல்சன் போதித்தார். மார்மன் புத்தகத்தில் மரோனை தலைவனை பற்றி நான் மீண்டும் படித்துக் கொண்டிருந்த போது பயமுறுத்துகிற லாமனரின் சேனையை சமாளிக்க அவனுடைய கவனமாக ஆயத்தம் மரோனின் நிறைவேற்றுதலில் மிகப்பெரியதென எனக்கு நினைவூட்டியது. இதோ மிகவும் ஆச்சரியப்படும்படியாக அவருக்குள்ளேயே என்றும் அறியப்பட்டிராத வண்ணம் ஆயுதப்பட்டிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு அவன் தன் மக்களை ஆயுதப்படுத்தினான் என படிக்கிறோம். என்றும் அறியப்பட்டிராத வண்ணம் ஆயுதப்பட்டிருந்தார்கள் என்ற வாக்கியம் உண்மையிலே எனது கவனத்தை ஈர்ந்தது. பரிசுத்த ஆலய ஆசீர்வதற்காக நாம் எவ்வாறு சிறப்பாக ஆயுதப்படுகிறோம்? மேலும் சகல காரியங்களிலும் ஒரு மாதிரியை மீண்டும் நாம் உங்களுக்கு கொடுப்பேன் என கர்த்தர் போதித்தார். நாம் சிறப்பாக ஆயுதப்பட நமக்குதவ ஒரு வேத மாதிரியை கருத்தில் கொள்வோம். எதிரியை சந்தித்த மரோனியின் ஆயத்தம் சீரான உண்மையுள்ள சிரத்தையும் எடுக்க வைத்தது. இதுவே இந்த மாதிரிக்கு தேவையாய் இருக்கிறது. 5 புத்தியுள்ள கன்னிகைகளையும் 5 புத்தியில்லாத கன்னிகைகளையும் பற்றி இரட்சகர் கூறிய அழகான உவமைகளில் நம் ஒருபோதும் கலைப்படமிருந்தால் தோன்றியதில்லை. நமது இரட்சகரின் 2வது வருகைக்காக ஆயுதப்படுத்தலை பற்றி இந்த உவமை குறிப்பிட்டாலும் நன்றாக ஆயுதப்பட்டுகளுக்காக ஒரு ஆவிக்குரிய விருந்துக்கும் இது ஒப்பிடப்படலாம். மேத்தியு 25 நாம் படிக்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களுக்கும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதமதித்த போது அவர்களுக்கு எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னியில் எல்லோரும் எழுதியிருந்து தங்களுடைய தீவட்டிலே ஆயுதப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டியில் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதிநிதித்தமாக, அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களுக்கும் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்களை அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தியில்லாதவர்களுக்காக துக்கப்பட, குறிப்பாக இலகிய மனம் கொண்டவர்களுக்கு மத்தியில் யாரும் இருக்கிறார்கள் என நான் நினைக்கவில்லை. யாவருமே சந்தோஷமாயிருக்கும்படியாக உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாதா என நம்மில் சிலர் மற்ற கண்ணிகளில் எடுத்து சொல்ல விரும்பலாம். ஆனால் அதை பற்றி சிந்தியுங்கள். இது இரட்சகர் சொன்ன ஒரு கதை. அவரே அவர்களில் 5 பேரை புத்தியுள்ளவர்கள் என்றும் 5 பேரை புத்தி இல்லாதவர்கள் என்றும் அழைக்கிறார். ஆலய ஆயுதத்திற்காக ஒரு மாதிரியாக இந்த ஊமையை நாம் கருத்தில் கொள்ளும் போது, ஆவிக்குரிய ஆயுதத்திற்கான எண்ணெயை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று போதித்த பிற்கால தீர்க்கதரிசி இருந்து வார்த்தைகளை கருத்தில் கொள்ளும் புத்தியிலே கண்ணிகள் தங்களுடைய பண்ணையை ஏன் புத்தி இல்லாத கண்ணிகளை தீவட்டில் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை ஸ்பென்சர் W. கிம்பல் தெளிவுபடுத்தினார். திருவிருந்து கூட்டங்களுக்கு போகுதல் பல ஆண்டுகளில் துளி துளியாக நமது தீவட்டிக்கு எண்ணெயை சேர்க்கிறது. உபவாசம், குடும்ப ஜபம், வீட்டு போதகம் சரீர பசியை கட்டுப்படுத்துகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், வேதங்கள் படித்தல், அர்ப்பணியின் கீழ்ப்படிதலும் ஒவ்வொரு செயலிலும் நமது சேமிப்பில் ஒரு துளியை சேர்க்கிறது. இரத்தத்தின் செயல்கள், காணிக்கைகள் செலுத்துதல், தசம பாகம், கற்பன விதமான சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் போன்ற இவைகளும் நடுவிரவில் எண்ணெய் ஊற்ற நம்மால் முடிகிறது, வழிவகுக்கிறது. நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பரிசுத்த நியமங்களை பெற நமது ஆயுதத்தில் நாம் எவ்வாறு அதிக சிரத்தையாக இருக்க முடியும் என நாம் நினைக்கும் போது, துளி துளியாக நமக்குதவ ஆயுதத்தின் மாதிரியை உங்களால் பார்க்க முடிகிறதா? நமது ஆயுதத்தின் தீவட்டிகளும் விலை மதிப்பற்ற ஆவிக்குரிய துளிகளை சேர்க்க என்ன பிற சிறிய எளிய காரியங்களை செய்ய முடியும்? தனிப்பட்ட தகுதி ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஒரு அத்தியாவசியமான தேவன் என மூப்பர் ரிச்சர்ட் ஜி ஸ்காட் சொன்னதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளலாம். ஒரு சீரான போதகரின் போதனையில் மையப்படுத்துகிற தேர்ந்தெடுப்புகளின் வாழ்க்கையில் இருந்து தகுதியான குணங்கள் வெளிவருகின்றன. சீரான என்ற வார்த்தை எனக்கு பிடிக்கும். சீராயிருப்பது என்பது அசையாமல் நிலையாய் சாத்திருத்தல் என்பதாகும். தகுதியின் கொள்கைக்கு என்ன ஒரு மகத்தான விளக்கம். பரிசுத்தத்தில் வீடு மட்டுமே ஆலயப்படுத்த ஒப்பிட முடியும் என வேதகாமம் அதிகாரத்தில் நாம் நினைவுபடுத்துகிறோம். அந்த விளக்கத்திற்கு நமது வீடுகள் அல்லது அடுக்குமாடி வீடுகள் பொருத்தமாயிருக்கிறதா? எங்களுடைய தொகுதியில் உள்ள ஒரு அன்பான இளம் பெண் சமீபத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவருடைய சகோதரன் அப்போதுதான் அவருடைய ஊழியத்தை முடித்து வந்திருந்தான் என்பதை தெரிந்திருந்ததில் சகோதரன் திரும்பி வந்து எப்படி இருக்கிறான் என அவரிடம் நான் கேட்டேன். சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் இசையை நிறுத்த முடியுமா என அவ்வப்போது கேட்கிறான் என அவர் சொன்னார். அது மோசமான இசையாய் இருக்கவில்லை என அவர் சொன்னார். அவ்வப்போது நம்மை பரிசோதித்துக் கொள்வதும் பின்னர் பரிசுத்த ஆவியை உணர நாம் ஆயுதப்படுத்துகிற பரிசுத்த ஆவி வரவேற்கப்படுகிற இடங்களை நமது வீடுகள் இருக்கின்றனவா என நிச்சயப்படுத்திக் கொள்வது தகுதியாயிருந்தாலாகும். கர்த்தரின் ஆலயத்தில் நாம் பிரவேசிக்கும் போது வீட்டில் இருப்பதாக உணர நாம் ஆயுதப்படுத்துகிறோம். ஆலயத்தில் தகுதியுள்ளவர்களும் நுழைவதற்கும் ஆலய உடன்படிக்கைக்கு உண்மையாக உண்மையுள்ளவர்களாக இருக்கும் நம்மையே நாம் ஆயுதப்படுத்தும் போது பன்மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் மீது அருளுவார். என்னுடைய நல்ல தோழியான போனி ஆஸ்கர் சார் சமீபத்தில் ஓர் வேத வசனத்தை முற்றிலும் மாற்றி சொன்ன போது அவர் சொன்னார், அதிகம் கேட்பவனுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். அதை அப்படியே நான் ஒப்புக்கொண்டேன். ஏனெனில் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களுக்கு ஒரு உயர்ந்தரம் தேவை இருப்பதால் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆலயம் கர்த்தரின் வீடாக இருந்தாலும் பிரவசனத்திற்கான தாங்கள் வராமல் ஏற்படுத்தப்படுகிறது. அவருடைய விருந்தாளியாக ஒருவர் பிரவசிக்கிறார். ஆலய சிபாரசு ஒன்றை வைத்திருப்பது ஒரு விலை மதிக்க முடியாத சிலாக்கியமாகவும் தேவனுக்கு அவருடைய தீர்க்க தரிசிகளும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு உறுதியான அடையாளமாய் இருக்கிறது. பிற ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் கல்விமான்கள் ஆயுதத்திற்கு மணிக்கணக்கில், நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் கூட செலவழிக்கிறார்கள். உச்சத்தில் வருவதற்கு ஆயுதத்தின் அன்றாட துளி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படியே செலஸ்டியல் ராஜ்யத்தில் மேன்மை அடைதலுக்காக தகுதியுள்ளவர்களாக விரும்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் துளி துளியாகவும் கீழ்ப்படிதலின் குணத்தை பழக்கப்படுவதால் வருகிற ஒரு உயர்தரமான கீழ்ப்படிதலின் தரத்தில் வாழ எதிர்படுகிறார்கள். இந்த சிறிய எளிய காரியங்களை செய்வதில் நமது ஆவிக்குரிய தீவட்டிகளுக்கு துளி துளியாக சேர்க்கும் போது நாம் சீராகவும் சிரத்தையாகவும் எண்ணெய் சேர்க்கிறோம். ஆச்சரியமாக ஆயுதத்தில் நமது தீவட்டிகளை திரிசரிசப்பட்டு எரிய வைக்கிறோம். ஒரு ஆலய சிபாரிசுக்காக அவர்கள் வரும்போது அவர்கள் அந்த அறையை ஒளிவிட செய்கிறார்கள் என்கிறார்கள். அவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க ஆயுதப்பட்டிருக்கிறார்களோ தகுதியுள்ளவர்களாக என ஏறக்குறைய கூறிவிடுகிறார் என பிணைய தலைவரான எனது கணவர் சமீபத்தில் குறிப்பிட்டார். கர்த்தரின் ஆலயத்தின் வாசற்படியில் பிரவேசிக்கிற சகல ஜனங்களுக்கும் உண்மையில் அவர்கள் வளரவும் பரிசுத்தாவின் ஒரு பரிபூர்ண பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவசிய காரியங்களை ஒன்றையும் வெற்றுக்கொள்ள ஆயுதப்படுத்தமாயிருக்கும்படியாகவும் நமது வல்லமை உணர்த்ததாக கர்ட்லாண்ட் ஆலயத்தின் பிரதிஷ்டை ஜபத்தில் தீர்க்கதர்சி ஸ்மித் கர்த்தரை கேட்கிறாள். ஆலயத்திற்கு போகிற நமக்கு ஒரு முறை நிகழ்ச்சியை விட அதிகப்படியாயிருப்பதே எனது ஜெபம். இரட்சிப்பின் நியமத்தை தகுதியுள்ளவர்களும் பெறவும் அதற்கு சம்பந்தப்பட்ட உடன்படிக்கையை முழுமனதோடு கை கொள்ளவும் நம்மை ஆயுதப்படுத்துவோமாக. நாம் அப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவியின் ஒரு பரிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்படுகிற ஆசீர்வாதங்களையும் நமது வீடுகளிலும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தரின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் நாம் தகுதி உள்ளவராகலாம் என நான் அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Dear sisters, I greet you with so much. தேவகுமாரத்திகள்
அலைத்திலும் தங்கள் உடன்பிறக்கையிலும் கவனம் செலுத்தும் போது தனிப்பட்ட மற்றும் வல்லமையான விதங்களில் ஆசீர்வாதங்களை அனுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். அன்பான சகோதரிகளை, மிகுந்த அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்காக கர்த்தரின் தனிப்பட்ட அன்பையும் இந்த அருமையான சேர்ந்து செய்குழு பாடிய செய்தியை நான் உங்கள் இருதயத்தில் சாட்சி சொன்ன ஆவியும் இப்பொழுதே நீங்கள் உணர்கிறீர்கள் என நம்புகிறேன். அவர்களுடைய சாட்சிகளுடன் என்னுடையதையும் சேர்க்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என நான் அறிவேன். இன்றிரவில் தேவ உடன்படிக்கையின் பெண்களாக நாம் கூடியிருக்கிறோம். நமது வயதும் ஆளுமையும் நம்மை பிரிக்க முடியாது, ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக நாம் அவருடையவர்கள். அவரது குமாரனை எப்பொழுதும் நினைத்திருக்க நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஒரு ஞானஸ்தான கூடத்தில் 3 வாரங்களுக்கு முன்பு நான் கலந்து கொண்ட போது அந்த தனிப்பட்ட உடன்படிக்கையின் வல்லமை பற்றி என் இருதயத்தில் உணர்த்தப்பட்டேன். அங்கு எனக்கு முன்பு 8 அழகிய பிள்ளைகள் இறுதியாக தங்கள் விசேஷித்த நாள் வந்துவிட்டது என பயபக்தியான எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பிரகாசமான முகத்தை நான் பார்த்தபோது நான் குழந்தைகளை ஒரு குழுவாக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக நான் நினைப்பது போலவே தேவன் அவர்களை தனிப்பட்ட விதமாக பார்க்கிறார் எனவும் நான் கண்டேன். எம்மாவையும் சோஃபியாவையும் யானையும் லோகனையும் ஏடனையும் வில்லியமையும் சோஃபியையும் மீகாவையும் நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஞானஸ்தான உடன்படிக்கையும் ஒவ்வொன்றாக செய்யப்பட்டன. ஒவ்வொருவரும் வெள்ளை உடை உடுத்தி தேவனுடைய தங்கள் முதல் உடன்படிக்கையை செய்ய தங்கள் முழு 8 வயது இருதயங்களுடன் தியாகாரமும் சித்த உணவும் இருந்தார்கள். நீங்கள் பெற்ற ஞானஸ்தான நாளை பற்றி எண்ணி பாருங்கள். நீங்கள் அநேக விவரங்களையோ அல்லது சிலவற்றையோ நினைவு கொள்ள முடிந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட விதமாக செய்த உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை உணர முயற்சி செய்யுங்கள். உங்களது சொந்த பெயரால் அழைக்கப்பட்டு நீங்கள் தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கையின் குமாரத்தியாக அவரது குமாரனின் நாமத்தினாலே அழைக்கப்படவும் அவரை பின்பற்றவும் அவரது கட்டளைகளை கை கொள்ளவும் சுத்தமாயிருப்பதாக வாக்குத்தத்தம் செய்து அவர் குமாரத்தியாக வெளிவந்தீர்கள். தேவனுடன் செய்த உடன்படிக்கைகள் நாம் யார் என்பதை அறிய நமக்கு உதவுகின்றன. அவை நம்மை அவருடன் தனிப்பட்ட விதமாக இணைக்கின்றன. அப்பொழுது அவரது பார்வையில் நமது மதிப்பையும் அவரது ராஜ்யத்தில் நமது இடத்தையும் உணர்கிறோம். அவரால் நாம் அறியப்பட்டு தனிப்பட்ட விதமாக அவரால் நேசிக்கப்படுகிறோம் என்பதை ஒரு விதத்தில் நாம் முழுமையாக உணர முடியாது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இருதயத்தில் அப்படி ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை பற்றி நினைத்து பாருங்கள். அவரது வீட்டுக்கு நம்மை கொண்டு சேர்க்கிற பாதையை நாம் தேர்வு செய்வோம் என்பதே அவரது விருப்பம். ஞானஸ்தான உடன்படிக்கை மட்டுமே ஆரம்பம் மற்றும் நித்திய ஜீவ பாதையில் நம்மை வைக்கிற வாசல் என்கிற விதத்தில் இது அவசியமானதும் குறிப்பிடத்தக்கதுமாயிருக்கிறது. நமது பயணத்துக்கு முன்பாக ஆலய உடன்படிக்கைகள் செய்யப்பட வேண்டும். ஆச்சாரியத்துவ நியமங்கள் பெறப்பட வேண்டும். மூப்பர் டேவிட் ஏ. பெட்னர் நமக்கு நினைவூட்டுவது போல நம் ஞானஸ்தான தண்ணீரில் நிற்கும் போதே நாம் ஆலயத்தை பார்க்கிறோம். உடன்படிக்கையை செய்வதில் மட்டுமின்றி இந்த உடன்படிக்கைகளை விசுவாசத்தோட காத்துக் கொள்வதிலுமே நாம் நித்திய ஜீவன் பெற ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். இதுவே நமது நம்பிக்கை, நமது லக்கு, நமது மகிழ்ச்சி. சுவிசேஷத்தை நேசித்து அதன்படி வாழ்ந்த எனது நீதியான பெற்றோர்களை நான் கவனித்த போது உடன்படிக்கைகளின் வல்லமைக்கு உரிய வல்லமையை நான் கண்கொண்ட காட்சி. ஒரு தேவ உடன்படிக்கையின் குமாரத்தியாக அன்றாட தீர்மானங்களில் என் இனிய அம்மாவை தெளிவாக பார்க்கும் சிலாக்கம் பெற்றிருந்தேன். அவரது தேர்வுகள் அவருடைய முக்கியத்துவங்களை பிரபித்தன மற்றும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷராக அடையாளப்படுத்தியது. அவரது பயணத்தில் பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து கொண்ட போது அவரது வாழ்க்கையில் இருந்த சமாதானத்தையும் வல்லமையும் பாதுகாப்பையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்பூமியில் அவரது வாழ்க்கை இரட்சகரால் அவரது அன்பையும் அவரை பின்பற்ற வாஞ்சையும் பிரதிபலித்தன. அவரது மாதிரியே நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஒன்றாக எனது பெற்றோரின் வாழ்க்கை ஒரு அசாதாரணமாக விதமாக தொடங்கியது. அது 1936 அவர்கள் கலந்து பழகி திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்து கொண்ட போது தென்னாப்பிரிக்காவில் முழு நேர ஊழியம் செய்ய என் அப்பா அழைக்கப்பட்ட ஒரு கடிதம் பெற்றார். அவர் தகுதியுடன் இருந்தாலும் ஊழியம் செய்ய மனம் இருந்தாலும் அவர் தமது ஆயரை சந்திக்க வேண்டும் என அக்கடிதம் கூறியது. அந்த நாட்களில் ஊழியக்காரராக அழைக்கப்படும் விதம் வித்தியாசமானது என நீங்கள் உடனே காணலாம். அப்பா கடிதத்தை தன் இதயமான ஹெலனிடம் காட்டினார். கேள்வி கேட்காமலேயே அவர்கள் ஊழியம் செய்ய முடிவு செய்தனர். அவர் போவதற்கு 2 வாரங்களுக்கு சால்ட் லேக் சிட்டியில் அருகிலுள்ள மெமரி கோவில் மதிய உணவுக்காக ஒவ்வொரு நாளும் சந்தித்தனர். ஒரு நாள் மதிய உணவின் போது உபவாசம் மற்றும் ஜபத்தின் மூலம் வழிகாட்டுதல் கேட்டு அம்மா அவரது அன்பான கிளேரனிடம் அவர் விரும்பினால் அவர் போவதற்கு முன் திருமணம் செய்து கொள்வதாக சொன்னார். சபையின் முற்காலங்களில் சில சமயங்கள் ஆண்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு மனைவியும் குடும்பத்தையும் வீட்டில் விட்டுவிட்டு சென்றனர். என் அம்மாவும் அப்பாவும் அப்படித்தான். ஆசாரிய தலைவர்களின் அனுமதியுடன் அவர்கள் ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்னர் அவர் திருமணம் செய்த முடிவு செய்தனர். சல்லேக் ஆலயத்தில் அம்மா தன் தரிப்பிதழை பெற்றார்கள். பின்பு அவர்கள் இக்காலத்துக்கும் நித்தியத்துக்குமாய் மூப்பர் டேவிட் ஓ மக்கேவால் திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். அவர்கள் வாழ்க்கை ஒரு தாழ்மையான ஆரம்பம். புகைப்படம் இல்லை, அழகான திருமண ஆடை இல்லை, மலர்கள் இல்லை, அச்சம்பவத்தை கொண்டாட வரவேற்பும் இல்லை. அவர்களது தெளிவான நோக்கம் ஆலயத்தின் மீதும் தங்கள் உடன்படிக்கை மீதும் தான். அவர்களோட உடன்படிக்கை தான் எல்லாமே. திருமணத்துக்கு 6 நாட்களுக்கு பின்பு ஒரு கண்ணீர் நிறைந்த பிரிவுடன் என் அப்பா தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். ஆனால் அவர்கள் திருமணம் அவர்கள் ஒருவருக்கொரு கொண்டிருந்த ஆழமான அன்பை விட அதிகமானது. அவர்கள் கர்த்தரின் மீதும் அன்பும் அவருக்கு சேவை செய்ய வாஞ்சியும் இருந்தது. அவர்கள் செய்திருந்த பரிசுத்த உடன்படிக்கைகள் 2 வருட பிழிவையும் தாங்க பலனும் வல்லமையும் கொடுத்தது. வாழ்க்கையின் நோக்கங்கள் பற்றிய மற்றும் தங்கள் உடன்படிக்கைக்கு விசுவாசமாய் இருப்பவர்களை பின்தொடரும் வாக்குத்தத்து செய்யப்பட்ட ஆசீர்வாதங்கள் பற்றிய நித்திய பார்வை கொண்டிருந்தனர். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவர்கள் குறுகிய கால தியாகத்தையும் பிரிவையும் கடந்திருக்கின்றன. திருமண வாழ்க்கையை தொடர்ந்து இது எளிதான வழி இல்லை என்றாலும் ஒரு நித்திய குடும்பத்திற்கு அஸ்திவாரம் அமைக்க இது நிரூபிக்கப்பட்ட சிறந்த வழியாகும். பிள்ளைகள் வந்தபோது எங்கள் பெற்றோருக்கு எது முக்கியமாக இருந்தது என நாங்கள் அறிந்தோம். அது கர்த்தர் மீது அவர்களுக்கு இருந்த அன்பும் அவர்கள் சேர்ந்த உடன்படிக்கைகளை கை கொள்வதில் அவர்களுக்கு இருந்த அசைக்க முடியாத ஒப்பு கொடுத்தலும் தான். என் பெற்றோர் இருவரும் மறைந்துவிட்டாலும் அந்த நீதியின் மாதிரி எங்கள் குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிக்கிறது. அவர்களது வாழ்க்கையின் உதாரணம் சகோதரி லிண்டா கே பர்டனின் வாழ்த்துக்கள் பிரதிபலித்தது. இன்றைய அல்லது எதிர்காலத்த குடும்பத்தை பலப்படுத்தும் சிறந்த வழி உடன்படிக்கைகளை காத்துக் கொள்வதாகும். அவர்களது கஷ்டம் மற்றும் பாடுகளின் காலம் முடியவில்லை. தன் ஊழியத்திலிருந்து அப்பா திரும்பிய 3 ஆண்டுகளுக்கு பின்பு 2 உலக போர் வெடித்தது. மற்ற அநேகர் போல அவரும் இராணுவத்தில் சேர்ந்தார். அவர் பசிபிக் சமுத்திரத்தில் போர்க்கப்பலில் கடற்படையில் பணியாற்றிய போது இன்னும் 4 ஆண்டுகளுக்கு அவர் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தார். மீண்டும் பிரிந்திருப்பதே என் பெற்றோருக்கு கடினமாக இருந்தது. ஆனால் என் அம்மாவுக்கு அந்த நாட்களின் தனிமை, வருத்தம் மற்றும் நிச்சயமின்மையின் மத்தியில் ஆறுதலும் சமாதானம் பற்றிய நித்திய வாக்குத்தங்கள், புயலின் மத்தியிலும் ஆவியிலிருந்து கிடைத்த வார்த்தைகள் வந்தன. அவரது சவாலிலும் என் அன்மா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அன்பும் சேவையும் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ்ந்தார். இரட்சகர் மேல் அவரது அன்பு அவரது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தில் பிரதிபலித்தது. அவர் பரலோகத்தோடு ஒரு விசேஷத்தை தொடர்பு வைத்திருந்தார். தன்னை சுற்றியிருந்த ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வரமும் திறமையும் பெற்றிருந்தார். தேவரில் அவரது விசுவாசமும் அவரது வாக்குத்தத்தங்களின் நம்பிக்கையும் அவர் எங்களுக்கு போதித்த போது அவரது விருப்பமான வசனத்தில் தெரிந்தது. தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அவரது வாழ்க்கையின் எல்லா பருவங்களிலும் கர்த்தர் மீது அவரது அன்பு மற்றும் அவரது விசுவாசமாக செய்து காத்து கொண்ட உடன்படிக்கைகளால் அம்மா பலப்படுத்த ஆசீர்வதிக்கப்பட்டார். உங்களது கதையின் விவரங்கள் அவரது கதையை விட வித்தியாசமாக இருப்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவரது வாழ்க்கையின் கொள்கைகள் நம் அனைவருக்கும் பொருந்தும். தேவகுமார்த்திகள் ஆலயத்திலும் தங்கள் பரிசுத்த உடன்படிக்கைகளும் கவனம் கொள்ளும் போது தேவன் தனிப்பட்ட மற்றும் வல்லமையான விதங்களில் ஆசீர்வாதங்களை அனுப்பக்கூடியவராயிருக்கிறார். எனக்கு எனது தாயின் உதாரணத்தை போல உங்களை பின்பற்றுபவர்களுக்கும் உடன்படிக்கைகளை நம்பவும் காத்து கொள்ளவும் உங்களுக்கு தேர்வு விசுவாசத்தின் செழிப்பான பாரம்பரியத்தை விட்டு செல்லும். ஆகவே அருமையான சகோதரிகளே, நாம் எவ்வாறு ஆலய உடன்படிக்கைகளின் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும்? அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆயத்தப்படுத்த நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? நாம் பிரயாணம் பண்ணியிருப்பதால் இக்கேள்விகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பதிலளிக்கக்கூடிய சகோதரிகளை நான் எல்லா காலங்களிலும் சூழ்நிலைகளிலும் அறிந்தேன். அவளது 8வது பிறந்த நாளுக்கு சிறிது பின்பு நான் மேரியை சந்தித்தேன். பிற அநேகரை போல அவளது குடும்ப வரலாற்று பணி செய்ய விரும்புகிறாள். ஆலய பணிக்காக 1000 பெயர்களை வைத்திருக்கிறாள். அவளுக்கு 12 வயது வரும்போது ஆலயத்தில் நுழையும் ஆசீர்வாதத்துக்காக மேரி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். பிரியானாக்கு 13 வயது. மூப்பர் நீல் எல் ஆண்டர்சன் ஆலய சவாலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவள் ஆலய பணிக்காக 100 பெயர்களை ஆயத்தம் செய்திருக்கிறாள். தன்னுடைய ஞானஸ்தானம் கொடுக்க தன் குடும்பத்தாரையும் சிநேகிதிகளையும் சேர்த்திருக்கிறாள். இந்த பரிசுத்த பணியில் பிரியானாவின் இருதயம் தன் பூலோக தகப்பனுடன் திரும்பதும் மட்டுமன்றி அவளது பரலோக பிதாவிடமும் திரும்புகிறது. வேலை செய்து கொண்டு பட்டப்படி படிக்கும் இளம் வயது வந்த அன்பிசா சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ஆலயம் செய்ய நேரம் ஒதுக்கிறாள். கர்த்தரின் வீட்டில் அவள் சேவை செய்யும் போது அவள் வெளிப்படுத்தலை நாடி சமாதானம் காண்கிறாள். காச்சியா என்ற உக்ரைனில் உள்ள ஒரு அருமையான சகோதரி ஆலயத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருக்கிறாள். கீவல் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பு அவளும் அவளது கிளையில் இருந்த பிறரும் ஆண்டுக்கு ஒரு முறை ஜெர்மனியில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல பேருந்தில் பயணம் செய்ய 36 தியாகம் செய்தனர். அந்த அர்ப்பணிப்பு மிக்க பரிசுத்தமான்கள் பயணத்தின் போது வேதம் படித்தார்கள், பாடல்கள் பாடினார்கள், சுவிசேஷத்தை கலந்துரையினார்கள். கட்டியா என்னிடம் கூறினாள், கடைசியாக நாங்கள் ஆலயத்தை அடைந்த போது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததை பெற ஆயத்தப்படுத்திருந்தோம். தேவன் தாராளமாக கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டுமா? நமது பூலோக பாதை ஆலயத்துக்கு வழி நடத்த வேண்டும். ஆலயங்களில் தேவனின் அன்பின் வெளிப்பாடு. அவர் நமது அனைவரையும் வருமாறும் அவரிடம் கற்கவும் அவரது அன்பை உணரவும் அவருடன் நித்திய ஜீவிதத்துக்காக தேவையான ஆசாரியத்துவ நியமங்களை பெறவும் அழைக்கிறார். ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒவ்வொன்றாய் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு பலமான இருதய மாற்றமும் கர்த்தருக்கு முக்கியம். உங்களுக்கு இது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும். ஏனெனில் நாம் அவரது பரிசுத்த வீட்டுக்கு செல்லும் போது நாம் அவரது வல்லமையுடனும் நம் மீது அவரது நாமத்துடனும் நம்மை சுற்றிலும் அவருடைய மகிமையுடனும் அவரது தூதர்கள் நமக்கு பொறுப்பேற்றும் ஆயுதம் தடுத்திருக்கலாம். நமது அன்பான பரலோக பிதா ஜீவிக்கிறார் என எனது உறுதியான சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவரது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆலயத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிறைவேறுகின்றன. அவரது உடன்படிக்கைகளும் நம்ம விசுவாசம் கொண்டிருப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆமென். நாம் இப்பொழுது உலகம் முழுவதும் உள்ள பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் ஆலயம் மற்றும் தனது வாழ்க்கையில் வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மற்றும் பலன் பற்றி சாட்சி அளிக்கிற விசேஷத்த காணொளி பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இளம் பெண்கள் பொது தலைமையின் 2 ஆலோசகர்கள் சகோதரி நீல் எஃப் மாரியட் பேச கேட்போம்.
Esta recomendación para mí.
இந்த ஆலய சிபாரசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஆசீர்வாதம். அதிகமாக முறை நாம் ஆலயத்திற்கு போகும்போது அதிகமாக நாம் கற்றுக்கொள்வோம். அதிகமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கணவரும் நானும் ஹாங்காங் ஆலயத்தில் ஒன்றாக முத்திரிக்கப்பட்டோம். ஆலயத்தில் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டவை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு கேடகமானது. இந்த ஆண்டில் வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போவதை நாங்கள் எங்கள் லக்காக வைத்திருக்கிறோம். ஆலயத்திற்கு நாங்கள் புறப்பட்டு பியூனஸ் ஏரஸில் காலை 6 வந்தடைந்த போது சனிக்கிழமை காலை 1 வாராந்தர நடைமுறை ஆரம்பமானது. ஆலயத்தின் சமாதானத்தை எங்கள் அன்றாட செயல்களாக எடுத்துக்கொண்டோம்.
என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பது தோன்றியது. ஆனால் நான் ஆலயத்திற்கு வரும்போது அமைதியாகவும் சமாதானமாகவும் வருகிறேன். ஆலயம் எனக்கு ஒரு பெரிய காரியம். ஏனெனில் முதன்முறை நான் அங்கு சென்றிருந்த போது பரிசுத்த ஆவியை என்னால் உணர முடிந்தது. முதல் முறையாக நான் ஆலயத்திற்கு செல்வதற்காக நான் ஆயுதப்பட்டு ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேமித்தேன். ஆவிக்குரியதாக தகுதி உள்ளவனாயிருக்கவும் நான் ஆயத்தப்பட்டேன். ஆலயத்திற்குள் நான் பிரவேசித்த போது இது கர்த்தரின் வீடு என்பதை நான்
அறிந்தேன்.
ஆலயம் சந்தோஷத்தின் ஆதாரத்தின் நான் சாட்சி பகிர்கிறேன், அதை நான் அறிவேன். ஆலயம் கம்பீரமாய் இருக்கிறது, நான் பூமியில் இருப்பதை போல உணரவில்லை, நான் வானத்தில் இருப்பதாக நினைத்தேன். நாங்கள் அங்கிருந்த போது நான் பிரச்சனைகளிலும் தூரமாயிருப்பதாக உணர்ந்தேன். அதாவது நான் என்னுடைய பரலோக பிதாவுக்கு மிக அருகில் இருந்தேன். முத்திரைக்கு மறையில் நாங்கள் பிரவேசித்த போது எங்கள் பெற்றோரை கண்டோம். நாங்கள் ஒன்றாக முழங்காலிட்டோம். என்னுடைய முழு வாழ்க்கையில் அதுவே எப்போதும் இல்லாத ஒரு சிறந்த உணர்வு. நித்தியம் முழுவதற்கும் நாங்கள் ஒன்றாக முத்தரிக்கப்பட்டோம். எனக்கு 10 வயதா இருந்த போது புற்றுநோயால் என் தாயார் மரித்து போனார். உண்மையில் அது ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனால் குடும்பங்கள் ஆலயத்தில் முத்திரிக்கப்படுதலை பற்றி ஊழியக்காரர்களிடமிருந்து நான் முதலாவதாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்த போது ஆலயத்திற்கு போக நான் விரும்பினேன். முதல் முறை ஆலயத்திற்கு போகுதல் மிக அற்புதமானது. பரிசுத்த ஆவியை எப்போதும் இல்லாமல் மிக பலமாயிருந்ததை நான் உணர்ந்தேன். நான் என் தாயின் பெயரை கொண்டு வந்திருந்தேன். அவர் கீழே என்னை பார்த்து புன்னகைத்தது, இதை செய்வதற்கு உனக்கு மிகுந்த நன்றி என சொல்லுவதைப் போல நான் உணர்ந்தேன்.
குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்க ஆலயங்கள் உதவுகின்றன. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்திருக்கும் போது ஆவியில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இன்னும் வேகமாக நாம் வளரலாம். ஆலயத்திற்குள் நான் போயிருந்தால் அவசியமான உண்மையில் ஏமாற்றத்தில் ஒரு நேரத்தில் என்னால் ஆறுதல் அடைய முடிகிறது. என் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டு நான் ஏற்பாடு செய்துவிட்டு அந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன். நான் தனியே சென்றிருந்தேன். பரலோகப்பிதா எனக்காக திட்டம் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு பதிலளிக்கிறார் என நான் அறிவேன். உங்களுடைய இக்கட்டான நிலை எதுவாயிருந்தாலும், உங்கள் பிரச்சனை எதுவாயிருந்தாலும், உங்கள் நோய் எதுவாயிருந்தாலும், நீங்கள் ஆலயத்திற்கு போகும்போது நீங்கள் புத்துணர்வு பெற்று புதுப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நான் இப்பொழுது வெளிப்படுத்த முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் உணர்வீர்கள். எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஜனவரி 12 அவர்கள் மரித்து போனார்கள். பூகம்பம் நிகழ்ந்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் துணி துவைத்து கொண்டிருந்தேன். பிள்ளைகள் வெளியே கதவு கருவில் அமைந்திருந்தார்கள். மேல் மட்டத்திலிருந்து எங்கள் பக்கத்து வீடு விழுந்தது. அது விழுந்த போது அது பிள்ளைகள் மேலே விழுந்தது. முதல் முறையாக நான் ஆலயத்திற்கு வந்தபொழுது பரிசுத்தாவியை நான் பலமாக உணர்ந்தேன். உண்மையில் நான் கர்த்தரின் வீட்டிலிருந்தேன் என நான் அறிவேன். நான் நன்றாக உணர்ந்தேன். என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் இழந்திருந்தாலும் நாங்கள் மோசமாக உணரவில்லை. நான் நன்றாயிருப்பதாக உணர்ந்தேன். பூமியில் இன்னும் சிறிது பொறுத்து கொள்ள வேண்டும் என எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் நான் என் நித்திய குடும்பத்தினர் இருப்பேன், அதை நான்
நம்புகிறேன்.
ஆலயத்திற்குள் நாங்கள் அடியெடுத்து வைத்த பின்பு எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து பொழியும். ஆகவே ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள்.
Did you love that as much as I did? Could you feel the blessings of the temple just circling the earth, the sisterhood in that video? I loved it. Well, sisters, tonight I would like to consider...
நாம் சுமந்திருக்கிற 2 முக்கிய பொறுப்புகளை கருத்தில் கொள்ள இன்றிரவு நான் விரும்புகிறேன். முதலாவதாக சுவிசேஷ ஒளியை சீராக சேர்த்துக் கொள்ளுவதல், இரண்டாவதாக அந்த ஒளியை மற்றவர்களுடன் பகிர்ந்து
கொள்ளுதல்.
சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பரலோக பிதாவின் இரட்சிப்பின் திட்டத்தில் இப்போதே நீங்கள் ஒவ்வொருவரும் விலை மதிப்பற்றவர்களாகவும் அத்தியாவசியமானவர்களாகவும் இருக்கிறீர்கள். நாம் செய்ய வேண்டிய வேலையை ஒன்று இருக்கிறது. மறுஸ்தாபித சுவிசேஷத்தின் சத்தியத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த சத்தியத்தை பாதுகாக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நாம் அதில் வாழ வேண்டும். நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான கோட்பாட்டை பிரகடனப்படுத்த நமது விசுவாசத்தில் நாம் உறுதியாயிருந்து நமது குரல்களை உயர்த்த வேண்டும். விசேஷித்த செல்வாக்கான குரல்களுக்கு பெண்களின் விசுவாசமும் நமக்கு அதிக தேவையாக இருக்கிறது. சகல காரியங்களில் சத்தியத்தை பற்றி அவர்களுடைய சாட்சியங்களை அவர்கள் பகிரும்படியே கோட்பாட்டை அவர்கள் கற்றுக்கொள்ளவும் நாம் நம்புகிறவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என செப்டம்பர் 2014 என்சைம் பத்திரிகையில் மூப்பார் ரசல் பால்ராட் எழுதுகிறார். சகோதரிகளே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவில் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுடைய எடுத்துக்காட்டுகளை நான் கவனிக்கிறேன், உங்கள் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். பிரேசிலில் இருந்து போஸ்டானாவா வரை உங்கள் விசுவாசத்தை உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் போகுமிடமெல்லாம் செல்வாக்கின் ஒரு வட்டத்தை உங்களோடு எடுத்து செல்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் கைபேசியில் உள்ள தொடர்புகள் வரை மற்றும் சமூக வலைத்திலிருந்து இன்றிரவு உங்கள் அருகில் அமர்ந்திருக்கும் உங்கள் நண்பர்கள் வரை உங்களை சுற்றி உள்ளவர்களாக உணர முடிகிறது. நீங்கள் வாழும் உங்கள் வாழ்க்கையின் வாழ்வின் வழியின் மூலமாக சுவிசேஷத்தின் போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நீங்கள் காட்டும் போது எப்போதுமே இருண்டிருக்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் உயிரோட்டமுள்ள உற்சாகமான கலங்கரை விளக்குக்காக இருக்கிறீர்கள் என்ற சகோதரி உக்டர் ஹெரட் ஹூட்ரோஃப் எழுதியதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு ஒளியை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் ஒளிர வேண்டும். ஒளிவிடும் சத்தியத்தின் ஒளியை நமக்குள்ளேயே நாம் எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? சில சமயங்களில் ஒரு மங்கிய விளக்கை போல நான் உணர்கிறேன். நான் எப்படி பிரகாசத்தில் வளர முடியும் என தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் சுட்டிக்காட்டினார். தேவனிடமிருந்து வருகிற ஒளியாயிருக்கிறது. ஒளியை பெறுகிறவன் தேவனில் தொடர்ந்திருப்பவன் கூடுதலான ஒளியை பெறுகிறான் என வேதங்கள் போதிக்கிறது. வேதங்கள் சொல்கிறதை போல நாம் தேவனில் தொடர்ந்திருக்க வேண்டும். ஒளியின் மூலமான பரலோக பிதா மற்றும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் போக வேண்டும். அதன் சுவர்களுக்குள்ளே சகல காரியங்களும் கிறிஸ்து மற்றும் அவருடைய மகத்தான பாவ நிவர்த்தியின் பலிக்கு நேராக இருக்கிறது என்பதை அறிந்திருப்பதில் ஆலயத்திற்கும் நாம் போகலாம். அவைகளில் சுற்றுப்புறங்களில் ஆலயம் ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி சிந்தியுங்கள். அவைகள் உட்புற நகரங்களை அழகுபடுத்துகின்றன. பிரசத்தமான குன்றுகளில் இருந்து அவை பிரகாசிக்கின்றன. அவைகள் ஏன் அழகுபடுத்துகின்றன, பிரகாசிக்கின்றன? ஏனெனில் வேதங்கள் கூறுவதைப் போல சத்தியம் பிரகாசிக்கிறது. சத்தியமும் நித்திய நோக்கமும் ஆலயத்தில் அடங்கியிருக்கிறது. அப்படியே உங்களிடம் இருக்கிறது. 1877 தலைவர் ஜார்ஜ் கியூ கானன் சொன்னார், ஒவ்வொரு ஆலயமும் பூமியில் சாத்தானின் வல்லமை குறைக்கிறது. பூமியில் ஒரு ஆலயம் எங்கு கட்டுப்பட்டாலும் அது இருளை பின்னுக்கு தள்ளுகிறது என்பதை நான் நம்புகிறேன். மனுக்குலத்திற்கு சேவை செய்யவும் அவரிடத்திற்கு திரும்பவும் அவரோடு வாழவும் பரலோக பிதாவின் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆற்றலை கொடுப்பதுமே ஆலயத்தின் நோக்கம். இந்த அர்ப்பணித்தப்பட்ட கட்டடங்களுக்கு அந்த கர்த்தரின் ஆலயங்களுக்கு இருக்கிற அதே நோக்கம் நமக்கு இல்லையா? மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் இருளை பின்னுக்கு தள்ளவும் பரலோக பிதாவின் ஒளிக்கு திரும்பவும் அவருக்கு உதவில்லையா? பெருசுத்த ஆலய பணி கிறிஸ்துவில் நமது விசுவாசத்தை அதிகரிக்கும். பின்னர் மற்றவர்களின் விசுவாசத்தை நம்மால் சிறப்பாக செல்வாக குடைய முடியும். ஆலயத்தின் போஷப்பின் ஆவியில் நிச்சயத்தையும் வல்லமையும் நமது வாழ்வில் இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் நம்பிக்கையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் குடும்பம் ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டது. நான் ஆலயத்தில் சென்று உதவிக்காக அங்கே கருத்தோடு ஜெபித்தேன். சத்தியத்தின் ஒரு கன நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய பலவீனத்தின் ஒரு தெளிவான உணர்வை நான் பெற்றேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆவியால் அறிவுறுத்தப்பட்ட அந்த கன நேரத்தில் ஒரு கர்ப்பம் நிறைந்த பெண் கர்த்தரின் வழி தேவையில்லை என அவருடைய சொந்த வழியில் காரியங்களை செய்து முடித்து விட்டேன் என்று அழைக்கப்பட்ட காரியத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருந்தாள். நான் என்னை கவனித்தேன் என நான் அறிந்தேன். நான் அந்த பெண்ணை போல இருக்க விரும்பவில்லை. ஆனால் நான் எப்படி மாற முடியும் என பரலோக பிதாவிடம் என் இருதயத்தில் நான் கூக்குரலிட்டேன். ஆலயத்தில் வெளிப்பாட்டின் தூய்மையான ஆவியின் மூலமாக ஒரு மீட்பர் எனக்கு உடனடியே தேவை என எனக்கு கற்பிக்கப்பட்டது. உடனே நான் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பி என்னுடைய வேதனையை உருகி போய் எனது இருதயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை ஊற்றெடுத்தது. அவரே என்னுடைய ஒரே நம்பிக்கை. அவரை மட்டுமே சார்ந்திருந்த நான் காத்திருந்தேன். சுயநலம் கொண்ட ஜென்ம சுபாவ ஒரு பெண் தேவனுக்கு அவளுடைய செல்வாக்கின் வட்டத்தில் உள்ள மக்களுக்கு எதிரி என்பது எனக்கு தெளிவானது. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலகம் மட்டுமே என்னுடைய பெருமையின் தன்மை மாறும் என்றும் என்னால் நன்மையானவற்றை செய்ய முடியும் என்பதும் ஆலயத்தில் அந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய அன்பை நான் தீவிரமாக உணர்ந்தேன். பரிசுத்த ஆவியால் அவர் என்னை கற்றுக் கொடுப்பார் என்று நான் எதையும் பற்றி கொள்ளாமல் இருந்து என்னுடைய இருதயத்தை அவரிடம் கொடுத்தல் என்னை மாற்றவர் என்றும் அறிந்து கொண்டேன். நான் இன்னும் என்னுடைய பலவீனத்தை எதிர்த்து போராடுகிறேன். ஆனால் பாவ நிவர்த்தியின் தெய்வீக உதவியில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். விடுதலையும் பதில்களையும் நாடி ஆலயத்திற்குள் நான் பிரவேசித்தால் இந்த தூய்மையான அறிவுரை வந்தது. பாரத்துடன் நான் ஆலயத்திற்குள் பிரவேசித்தேன். சகல சக்தி படைத்த இரட்சகர் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என நான் அறிந்து கொண்டேன். அவருடைய ஒளியை நான் பெற்று எனக்கான அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் நான் அமைதியாக மகிழ்ச்சியானேன். உலகம் முழுவதிலும் நிறுவப்பட்டுள்ள ஆலயங்கள் வெளியில் அவைகளின் தனித்துவமான சாயலையும் வடிவத்தையும் கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளே அவைகள் எல்லாமே அதே நித்திய ஒளியையும் நோக்கத்தையும் சத்தியத்தையும் அடங்கியிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வசமாயிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா என கொரியந்தர் நாம் படிக்கிறோம். கொரியந்தரில் படிக்கிறோம், உலகில் முழுவதிலும் உள்ள நாமும் தேவனின் குமாரத்திகளே. ஆலயங்களைப் போலவே நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான சாயலும் வெளிப்புற வடிவம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஒளியும் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஒளி இரட்சகரின் ஒளியின் ஒரு பிரதிபலிப்பே. மற்றவர்கள் அதன் சிவகாசத்தினால் கவரப்படுகிறார்கள். குமாரத்தி, தாய், தலைவி, ஆசிரியரிலிருந்து சகோதரி, ஊதியம் வழங்குபவர், மனைவி, இன்னும் அதிகமான நமது சொந்த பாத்திரங்களில் பூமியில் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றும் சொல்வாக்கானது. நமது வாழ்க்கையில் சுவிசேஷ சத்தியங்களையும் ஆலய உடன்படிக்கைகளையும் நாம் பிரதிபலிக்கும் போது ஒவ்வொரு பாத்திரமும் நேர்மையாய் ஆற்றலை பெறுகிறது. எந்த உறவுகளிலும் எந்த நபராலும் சமாதப்படுத்த முடியாத ஒரு செல்வாக்கை எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரு தாயால் ஏற்படுத்த முடியும் என மூப்பார் டாட் கிறிஸ்டபர்சன் சொன்னார். நமது பிள்ளைகள் இளமையாக இருந்த போது ஒரு கப்பலில் என்னுடைய கணவர் டேவிட்டுடன் என்னை ஒரு துணை தலைவியை போல உணர்த்து உலகத்தின் கடலில் பயணப்படுவதற்காக ஆயுதப்பட்ட துறைமுகத்தில் எங்களை சுற்றி மிதந்து வந்த சிறகு படகுகளின் ஒரு கூட்டமாக பிள்ளைகளையும் நான் கற்பனை செய்தேன். எங்களுடைய சிறிய படகுகளுடன் பயணிக்க சிறிய வழிகாட்டுதல்களுக்கு தினமும் கர்த்தரின் வழிகாட்டும் அறிவுரை கேட்கும் ஒரு தேவதை டேவிட்டும் நானும் உணர்ந்தோம். துணிகளை மடித்து வைப்பது, பிள்ளைகளுடன் அவர்கள் புத்தகங்களை படிப்பது, இரவு உணவை ஆயுதப்படுத்துவது போன்ற காரியங்கள் என்னுடைய நாட்களை மறக்க வைக்கிற காரியங்களாக நிறைகிறது. சில நேரங்களில் நம்முடைய வீடுகள் என்ற துறைமுகத்தில் குடும்ப ஜபம், வேதங்களை படித்தல், குடும்ப நல்ல இல்ல மாலைகளையும் சேர்த்து இந்த எளிய வழக்கமான செயல்களால் பெரிய காரியங்கள் நிறுத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த செயல்கள் நித்திய முக்கியத்துவத்தை வைத்திருக்கின்றன என நான் சாட்சியளிக்கிறேன். நமது பிள்ளைகளாகிய அந்த சிறிய படகுகள் கடலுக்குள் பயணிக்கிற பெரிய படகுகளாக வளர்ந்து சுவிசேஷ ஒளியுடன் நிரப்பப்பட்டு தேவனுடைய சேவையில் ஈடுபட ஆயத்தமாகும் போது அதிக மகிழ்ச்சி வருகிறது. விசுவாசத்தின் சேவையின் நமது சிறிய செயல்கள் நம்மில் அநேகரை தேவனில் தொடர்ந்திருக்க வைத்து இறுதியாக நமது குடும்பத்திற்கு, நமது நண்பர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு நித்திய ஒளியை கொண்டு வருகிறது. உண்மையாக நீங்கள் உங்களுடன் ஒரு செல்வாக்கின் வட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆரம்ப வகுப்பு வயதுள்ள பெண் அவளுடைய குடும்பத்தில் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் செல்வாக்கை பற்றி நினைத்து பாருங்கள். ஒரு மகிழ்ச்சி பூங்காவில் எங்களுடைய இளைய மகன் தொலைந்து போன போது எங்களுடைய மகளின் விசுவாசம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தது. அவனை தேடி எங்கள் குடும்பத்தினர் கவலையுடன் அங்கும் இங்கும் ஓடினார்கள். இறுதியாக எங்கள் 9 வயது மகள் என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு சொன்னாள், அம்மா, நாம் ஜெபிக்க வேண்டாமா? அவள் சொன்னது சரி. பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் குடும்பத்தினர் சேர்ந்து எங்கள் பிள்ளையை கண்டுபிடிக்க ஜெபித்தோம். நாங்கள் அவனை கண்டுபிடித்தோம். ஜெபிக்க உங்கள் பெற்றோருக்கு தயவு செய்து நினைவுபடுத்துங்கள் என ஆரம்ப வகுப்பு சிறுமிகள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன். இந்த கோடையில் அலாஸ்காவில் உள்ள 9000 இளம் பெண்களுடன் ஒரு முகாமில் கலந்து கொள்ள எனக்கு சிலாக்கியமாய் இருந்தது. என் மேல் அவர்களின் செல்வாக்கு மகத்துவமாய் இருந்தது. மார்மன் புத்தகத்தை படித்தும் அப்போஸ்தர்களின் சாட்சியான ஜீவிக்கிற கிறிஸ்துவை மனப்பாடமாக்கியும் ஆவிக்குரியதில் ஆயத்தமாக அவர்கள் முகாமிற்கு வந்திருக்கிறார்கள். முகாம் 3வது இரவில் 900 இளம் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி நின்று ஒவ்வொரு வார்த்தையாக முழு ஆவணத்தையும் படித்தார்கள். அந்த பெரிய அங்கத்தில் பரிசுத்த ஆவி நிரப்பி அதில் சேர நான் ஆர்வமானேன். ஆனால் என்னால் முடியவில்லை. மனப்பாடம் செய்கிற அந்த விளைவை நான் செலுத்தவில்லை. இந்த சகோதரிகள் செய்ததை போல ஜீவிக்கிற கிறிஸ்துவின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நான் ஆரம்பித்தேன். அவர்களின் செல்வாக்கள் கிறிஸ்துவை பற்றி அப்போஸ்தலர்களின் சாட்சியை மீண்டும் மீண்டும் திரும்ப பகரும் போது எப்போது இரட்சகரை நினைவுகூர திருவருந்தின் உடன்படிக்கையை நாம் மிகவும் முழுமையாக அனுபவிக்க கொண்டிருந்த போது திருவிருந்து எனக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. ஜீவிக்கிற கிறிஸ்துவ மனப்படமாக்கி என்னுடைய இருதயத்தில் பாதுகாப்பாய் வைத்திருப்பதிலும் இந்த டிசம்பர் அந்த ஆண்டு டிசம்பர் 25 இரட்சகருக்கு ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை கொடுப்பது எனது நம்பிக்கை. அலாஸ்காவின் சகோதரிகள் எனக்கு இருந்ததை போல நம்பிக்கையானவற்றுக்கு நான் ஒரு செல்வாக்காய் இருக்க முடியும் என்பதை எனது நம்பிக்கை. ஜீவிக்கிற கிறிஸ்துவின் இந்த ஆவணத்தின் பின்வரும் வார்த்தைகளில் நீங்கள் உங்களை காண முடிகிறதா? அவருடைய எடுத்துக்காட்டு பின்பற்ற அவர் எல்லோரையும் வேண்டுகிறார். வியாதிஸ்தர்களை சொதசமாக்கிக் கொண்டு குருடர்களை பார்வையடைய செய்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி அவர் பாலஸ்தீன் சாலையில் நடந்து சென்றார். இரட்சிக்கரை போல குருடை காணும்படி நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் கூட ஆவியில் குருடராயிருப்பவர்களுக்கும் இரட்சிப்பின் திட்டமிட்டு நாம் சாட்சி பகரலாம். நித்திய உடன்படிக்கையில் ஆசாரித்து வல்லமையின் அவசியத்திற்கு அவர்களின் புரிந்து கொள்ளுதலின் கண்களை நம்மால் திறக்க முடியும். இரட்சகர் செய்ததை போல் நாம் மறித்தவர்களை எழுப்பப் போவதில்லை. ஆனால் ஆலய பணிக்காக அவர்களுடைய பெயர்களை கண்டுபிடிப்பதால் அவர்கள் நம்மால் ஆசீர்வதிக்க முடியும். பின்னர் உண்மையில் அவர்களுடைய ஆவிச்சிறை சாலையிலிருந்து அவர்களை நாம் எழுப்பி நித்திய ஜீவனின் பாதையை அவர்களுக்கு வழங்குவோம். இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஜீவிக்கிற இரட்சகர் நமக்காக இருக்கிறார் என்றும் அவருடைய வல்லமை மற்றும் ஒளியுடன் உலகின் இருளை பின்னுக்கு தள்ளவும் நாம் அறிந்த சத்தியத்திற்கு குரல் கொடுக்கவும் அவரிடத்திற்கு வர மற்றவர்களை செல்வாக்கடையும் நம்மால் முடியும் என்றும் நாம் சாட்சி பகர்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
சிஸ்டர்ஸ்,
சகோதரர்களே, இம்மாலை பொழுது எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாம் அனுபவித்த மாநாட்டு மைய சேர்ந்த இசைக்குழு மற்றும் கொரியாவின் ஆரம்ப வகுப்பு பிள்ளைகளின் அழகான இசைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அவ்விதமே நாங்கள் நம்முடைய பேசியவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். எந்த விதத்திலும் இக்கூடத்திற்கு ஆயசம் செய்த உதவி அனைவருக்கும் பாராட்டை தெரிவிக்கிறோம். சகோதரி பைக் டால் வழிநடத்த சேர்ந்த செய்குழுவும் சபை கூட்டத்தினரும் ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட் பாடலின் முதல் மற்றும் மூன்றாம் பத்திகளை இணைந்து பாடுவார். நான்காம் பத்தியை சேர்ந்த செய்குழுவினர் பாடுவார். பாடலை தொடர்ந்து பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகராக டீட்டர் எஃப் உக்டர் பேச கேட்பது நமது ஸ்லாக்கியம். தலைவர் உக்டர்பின் குறிப்பின் முடிவில் சேர்ந்த செய்குழுவு Let Zion in her beauty rise பாடி கூட்டத்தை நிறைவு செய்வர். பின்பது லோகன் யூட்டா நாலாம் பிணைய தொகுதியில் சபை கூட்ட ஒத்தாசை சகோதரி எய்மி கேரலின் வைட் என்பவரால் நிறைவு செய்ய.
Thank you, sisters, for these powerful and inspiring messages. Thank you for this.
தேவனுடைய உண்மையான தன்மையையும் அவருடைய கற்பனைகளையும் ஒரு முறை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடையும் உங்களுடைய வாழ்க்கையின் தெய்வீக நோக்கத்தையும் கூட நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். எனக்கென்பான சகோதரிகளே, எனது அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதிக்கப்பட்ட சீஷர்களே, பிற்கால பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்து சபையின் மற்றொரு பொது மாநாட்டை நாம் ஆரம்பிக்கும் போது உங்களிடம் இருக்கும் இந்த வாய்ப்புக்காக நான் கௌரவப்படுகிறேன். இந்த வருகிற வாரத்தில் பிரதான தலைமையையும் பன்னிரு அப்பாசர்களும் அனைத்து பொது அதிகாரிகளுடனும் பொது துணை சங்க தலைவர்களுடனும் சந்திப்பார்கள். மத்தியுள்ள நமது உலகம் முழுவதிலும் உள்ள பொது மாநாடு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும். சபையின் சகோதரர்களுக்கு நான் பேச பிரதான தலைவரான தலைவர் எஸ்மா தாமஸ் எஸ் மான்சனுக்கு நான் மிக நன்றியுடையவனாக இருக்கிறேன். நான் எதை பற்றி பேச என சந்தித்து கொண்டிருந்த போது என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திய அனைத்தியத்தின் சவால்களினுடனோடு எனக்கு உதவிய பெண்ணிடம் எனது சிந்தனைகள் திரும்பியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மார்மன் திரு விருந்து கூட்டம் ஒன்றிற்கு அவருடைய குடும்பத்தை அழைத்து போக தீர்மானித்த என்னுடைய பாட்டிக்காக நான் நன்றியுடனாக இருக்கிறேன். திருமணத்துக்காகாத வயதில் மூத்த ஒரு ஜெர்மன் பெண்ணை சகோதரி நான் நீ நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவரே இந்த துணைவான அற்புதமான அழைப்பை என் பாட்டிக்கு கொடுத்தார். இரண்டாம் உலக போரின் கொந்தளிப்பினோடு நான்கு பிள்ளைகளை நடத்தி போன என்னுடைய தாயாருக்கு நான் மிகவும் நன்றியுடனாக இருக்கிறேன். எனது மகளையும் பேத்திகளையும் ஒரு நாள் பின்பற்ற போகிற உண்மையுள்ள பெண்களான வருங்கால தலைமுறைகளையும் கூட நான் நினைக்கிறேன். என்னுடைய இளம் பிராயத்திலே என்னை கவர்ந்த ஒரு தாயாக எங்களுடைய இளம் குடும்பத்தின் பாரமான சுமைகளை சுமந்த எங்கள் பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் கொள்ளு பேரன் பேத்திகளையும் நேசித்து போஷித்து வந்து என்னுடைய மனைவி ஹேரியட்டுக்கு நான் நித்தியமாக நன்றியுள்ளாக இருக்கிறேன். உங்களை சுற்றியுள்ளவர்களை என்னுடைய எண்ண முடியாத வழிகளில் நீங்கள் ஊக்குவித்திருக்காக போஷித்தற்காக ஆசீர்வாதக்காக நான் உங்களுக்கு நன்றியுடனாக இருக்கிறேன். தேவனின் அநேக குமாரத்துக்கு மத்தியில் இருக்க நான் சந்தோஷமடைகிறேன். நான் தேவனின் பிள்ளை என்ற பாடலை நாம் பாடும்போது அதன் வரிகள் நம் இதயங்களை ஊடுருவி செல்லுகிறது. நாம் பரலோக பெற்றோரின் பிள்ளைகள் என்ற இந்த சத்தியத்தை பற்றி நாம் சிந்திக்கும்போது அப்படி அடிப்படையின் நோக்கத்தின் விதியின் உணர்வோடு அது நம்மை நிரப்புகிறது. நீங்கள் எப்போதுமே தேவனின் ஒரு குமாரத்தி என்பதை நினைப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையின் மிகுந்த கடினமான நேரங்களில் இந்த புரிந்து கொள்ளாததால் உங்களை எடுத்து செல்லும் விசேஷத்த காரியங்களை நிறைவேற்ற உங்களை ஊக்குவிக்கும். ஆயினும் நித்திய பெற்றோருக்கு ஒரு குமாரத்தியாயிருப்பது நீங்கள் மதித்த ஒரு குணாதிசயம் அல்ல, அல்லது இழந்து விடுவோம் என்பதுமல்ல என்பதை நினைப்பதும் முக்கியமானதாக இருக்கிறது. உண்மை உள்ளவர்களுக்கு தேவனின் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மகிமையானதும் ஊக்குவிப்பதாயிருக்கிறது. சங்கசானங்கள், ராஜ்யங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், அழுகுகள், எல்லா உயரங்கள், ஆழங்கள் இவைகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த புரிந்து கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களுக்காக தகுதி பெற ஒரு ஆவிக்குரிய சான்றிதழை விட அல்லது தேவனின் பிள்ளை என்ற அங்கத்தினர் அட்டையை விட அதிகமானவை தேவையாயிருக்கிறது. அவைகளை நாம் எப்படி அடைவோம்? நமது காலங்களில் இரட்சகர் இந்த கேள்விக்கு பதிலளித்தார், நீ என்னுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கொழிய இந்த மகிமையை நீ அடைய முடியாது. ஏனெனில் மேன்மைப்படுத்துதலுக்கு நடந்துகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. ஆகவே என்னுடைய பிரமாணத்தை நீ பெற்றுக்கொள். இந்த காரணத்துக்காகவே சுவேஷத்தின் பாதையில் நடப்பதை பற்றி நாம் பேசுகிறோம். தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலை பற்றி நாம் பேசுகிறோம். இருந்தும் நம்மில் சிலருக்கு தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான காரியமாய் இருப்பதில்லை. அதை நாம் எதிர்கொள்வோமாக கடினமான அல்லது குறைவான ஆர்வமுட்டுகிறதாக தோன்றுகிற சில காரியங்களில் இருக்கலாம். ஆரோக்கியமான ஆனால் வெறுப்புட்டுகிற காய்கறி உணவுக்கு முன் அமர்ந்திருக்கிற ஒரு சிறு பிள்ளையை ஆர்வத்துடன் அணுகுகிற கற்பனைகள் நம் பற்களை கடித்து கொண்டு மிகுந்து விருப்பமுள்ள செயல்களுக்கர நுகர நம்மையே நாம் கட்டாயப்படுத்துவோம். ஒருவேளை இதை போன்ற சமயங்களில் தேவனுடைய அனைத்து கற்பனைகளுக்கு உண்மையிலேயே நாம் கீழ்ப்படிவது அவசியமா என நம்மையே நாம் கேட்பதை நாம் காணலாம். இந்த கேள்விக்கு எனது பதில் மிக எளிதானது. நமதுக்கு தெரியாத புரிந்து கொள்ளும் நமது திறமைகளுக்கு அப்பால் உள்ள காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என நான் நினைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற நமது பிதா நித்தியமானவர். அவருடைய அனுபவம், ஞானம், புத்தி நம்மை விட அளவில்லாதது. அது மட்டுமல்ல, அவர் நித்தியமாய் அன்புள்ளவராய் இரக்கமுள்ளவராய் நம்முடைய அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நோக்கத்தில் கவனமாயிருக்கிறார். வேறு மாதிரி சொல்ல போனால் அவர் உங்களை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு அது எது சிறந்தது என்பதையும் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயங்களில் இதை நீங்கள் நம்பினால் அவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதும் மகிமைப்படுத்துவதுமே நமது பரலோக பிதாவின் மகத்தான ஊழியமாயிருக்கிறது என்றும், அதை எப்படி செய்வதென்பதை மிக நன்றாக அவர் அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் சிலவை மிகவே கடினமாக இருப்பதாக தோன்றினாலும் கூட அவருடைய கற்பனைகளை தழுவுவதும் பின்பற்றுவதும் அர்த்தமுள்ளதாக இருக்கவில்லையா? அந்தியத்தின் இருள் மற்றும் துன்பங்களினுடைய நம்மை வழி நடத்துகிற அவர் கொடுத்திருக்கிற ஒளிக்கம்பங்களில் நாம் களி கூற வேண்டும். நமக்காக அவர் அமைத்திருக்கிற சில கண்டிப்பான மாதிரங்களின் தேவைகளுடன் நாம் வேண்டிக்கொள்ளுவதுவரை பரலோகத்தின் மேகங்களிடையில் அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் பூட்டி வைத்திருக்கிறார் என நாம் கற்பனை செய்வது நமது சவால்களின் ஒரு பகுதியான நாம் நினைக்கிறேன். தேவனின் கற்பனைகள் நல்ல கருத்துக்களில் ஒரு நீண்ட பட்டியல் அல்ல. இணையதளத்தின் பிளக்கலத்திலிருந்து அல்லது பின்ட்ரஸ்ட் பல்கலையிலிருந்து எடுக்கப்படும் ஊக்குவிக்கப்படுகிற கருத்துக்களை கலவாடுவதுமல்ல. இம்மையில் சமாதானத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொண்டு வர கொடு கொடுக்கப்பட்ட நித்திய சத்தியங்களின் அடிப்படையில் அவைகள் தெய்வீக ஆலோசனைகள். ஆகவே தேர்ந்தெடுப்பு நம்முடையது. ஒருபுறம் எப்போதுமே மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் கருத்துக்களின் கேள்விக்குரிய நோக்கங்கள், மற்றொரு புறத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனின் வார்த்தை, அவருடைய நித்திய ஞானம், அவருடைய நித்திய வாக்கு தத்தங்கள், மகிமையில், அன்பில், மகத்துவத்தில் அவருடைய சமூகத்திற்கு திரும்பி போக அவருடைய அன்பான அறிவுரைகள். இந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தி விசுவாசத்தை செயல்படுத்தி வார்த்தையிலுள்ள செயலிலும் அவரை தேடி கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேல் எடுத்து சதா காலங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க உறுதியாய் தீர்மானிக்க வேண்டும். கீழ்ப்படிவதிலின் ஏன் என்ற கேள்வி தேவனுடைய உண்மையான தன்மையையும் அவருடைய கற்பனைகளையும் ஒரு முறை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையின் தெய்வீக நோக்கத்தையும் கூட நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். இதனுடன் கற்பனைகளையும் பின்பற்றுவதின் உங்களின் நோக்கம் மாறுகிறது. மகிழ்ச்சியுடன் சுவேஷத்தில் வாழ்வதற்கு மிக எளிதாகிறது. உதாரணமாக தேவனிகள் தங்களுடைய அன்பை அதிகரிக்க சமாதானத்துக்கு மற்றவர்களை தூக்கிவிட பரிசுத்த ஆவியை தேட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தங்களுடைய பொறுப்பை புதுப்பிக்க ஒரு வழியாக சபை கூட்டங்களில் கலந்துகொள்கிறவர்கள் ஒரு விளையாட்டில் தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறவர்களை விட அதிக வளமான அனுபவத்தை காண்பார்கள். சமீபத்தில் இரண்டு சிறிய பிள்ளைகளுடன் ஒரு தனிமையான பெண் அம்மை நோயோடு வந்திருந்தார். சமீபத்தில்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவரையும் கவனித்துக் கொண்டு அவருடைய இரண்டு சிறிய பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வது அந்த இளம் பெண்ணுக்கு கடினமாயிருந்தது. அதன் விளைவாக வழக்கமாக சுத்தமாயிருக்க இருந்த வீடு குப்பை கூலமாகவும் சமையலறையில் அழுக்கு பாத்திரமும் நிறைந்தன. அழுது கொண்டிருந்த பிள்ளைகளுடன் அவர் போராடி கொண்டிருந்த போது போலிருந்தபோது யாரோ கதவை தட்டுவதை அவர் கேட்டார். அது அவரின் விசாரிப்பு போதகர்கள். அந்த இளம் தாயின் வேதனையையும் அவர்களால் பார்க்க முடிந்து அவருடைய வீட்டையும் சமையலறையையும் அவர்களால் பார்க்க முடிந்தது. பிள்ளைகளின் அழுகை சத்தியத்தை அவர்களால் கேட்க முடிந்தது. இப்போது இந்த சகோதரிகள் அவர்களுடைய சந்திப்பின் கடமையை மாத்திரமே கருத்தில் கொண்டிருந்தால் ஒரு பிஸ்கட் தட்டை அவர்களிடம் கொடுத்துவிட்டு கடந்த வாரத்தில் ஒத்தாசை சங்கத்தில் அவர்களால் பார்க்க முடியவில்லை என சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த வகையிலாவது நாங்கள் உதவ முடியுமா என்பதை போல ஏதோ ஒன்றை கூறிவிட்டு போயிருக்கலாம். பின்னர் அவர்கள் திரும்பி போகும்போது இந்த மாதமும் 100% முடிந்து விட்டோம் என்பதை பற்றி நன்றி கூறி சந்தோஷமாக போயிருக்கலாம். அதிர்ஷ்டவசமாக இந்த சகோதரிகள் கிறிஸ்துவின் உண்மையான அவர்களுடைய சகோதரியின் தேவைகளையும் அவர்கள் கவனித்து அவர்களுடைய அநேக திறமைகளையும் அனுபவங்களையும் செயலில் காட்டினார்கள். குப்பைகளையும் அவர்கள் அகற்றி வெளிச்சம் வர வைத்து சுத்தமாக்கினார்கள். சில அத்தியாவசிய உணவு பண்டங்களை ஒரு நண்பரிடத்தில் கேட்டார்கள். கடைசியில் அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்து போயிருக்கிறோம் என்று சொன்னபோது இந்த இளம் தாயின் கண்களில் நன்றியின் அன்பின் கண்ணீர் அடித்தது. அந்த நேரத்திலிருந்து விசாரிப்பு போதத்தை பற்றி இந்த இளம் தாயின் கருத்து மாறியது. ஆம், விசாரிப்பு போதகர்கள் தங்களின் மாதந்தார சந்திப்புகளையும் செய்வதில் அவர்கள் உண்மையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனையும் சக மனிதர்களையும் நேசிக்க என்ற எந்த கற்பனைக்கு பின்னாலுள்ள ஏன் என்ற முக்கியமானதை தவறவிடாமல் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்களின் பட்டியலிலிருந்து முடிந்துவிட்டோம் என்பதைப் போல தேவனின் கற்பனைகளையும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதையும் நாம் நடத்தினால் சுவேஷத்தின் முக்கியமானதை நாம் தவிர்த்து விடுகிறோம். சுவேஷத்தின் பாதையில் நடப்பது ஒரு கசப்பான அனுபவமாக இருக்க தேவையில்லை. அது தித்திப்பானவர்களையும் காட்டிலும் தித்திப்பானது. அது நம்மை கீழே தள்ளிவிடுகிற ஒரு பாரம் அல்ல. சுவேஷம் நமது உற்சாகங்களை உயர்த்தி நமது இருதயங்களை இலகுவாக்கிறது. விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் தயாளத்துடன் அது நம்மை ஊக்குவிக்கிறது. இருளின் சமயங்களில் அது ஒளியை தருகிறது. அது நமக்கு தெய்வீக வல்லமையையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. மகிழ்ச்சியோடு சுவேஷத்தில் வாழுதல். சுவேஷத்தில் என்னுடைய பிரியமான சகோதரிகளே, உங்களுக்கு எட்டு வயதோ அல்லது 108 வயதோ, நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டு அறிந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன். நீங்கள் அன்பானவர்கள். உங்களுடைய பரலோக பெற்றோர்களுக்கு நீங்கள் அன்பானவர்கள். ஒளியின் ஜீவனின் அளவில்லா நித்திய சிருஷ்டிகர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆம், இந்த நாளிலும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பலவீனத்தையும் கேட்டு பழக்கங்களையும் மேற்கொள்ளும் வரை உங்களை நேசிக்க அவர் காத்திருக்கவில்லை. உங்களுடைய போராட்டங்களை பற்றிய முழுமையான புரிந்து கொள்ளுடன் என்று அவர் உங்களை நேசிக்கிறார். இருள் சூழுவதற்கு மத்தியிலும் நீங்கள் மங்குகின்ற ஒளியில் நேரங்களிலும் அவருக்கு தெரியும். உங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும். நீங்கள் குறையுள்ளவர்களாக அல்லது தோற்றுப்போன நேரங்களுக்காக துயரப்படுத்துகிற அவருக்கு தெரியும். இருந்தும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வெற்றிகளையும் அவர் அறிவார். சிறிதாக உங்களுக்கு தோன்றுகிற சந்தனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒவ்வொருவரிலும் அவர் களி கூறுகிறார். உங்களை பற்றிய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தெளிவாக பார்க்கிறார். நீங்கள் இருப்பதைப் போலவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். இன்றும் எப்போதும் அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாளில் நீங்கள் யாரென்பதற்காக மட்டுமே அவர் உங்களை நேசிக்கவில்லை, ஆனால் மகிமையில் ஒளியில் நீங்கள் இருப்பதாகவும் அப்படியாகுவதற்கு உங்கள் திறமைக்காகவும் விருப்பத்திற்காகவும் நேசிக்கிறார். உங்கள் இலக்கை நீங்கள் அடையும் கௌரவத்தோடு அவரிடத்தில் திரும்பவும் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவர் விரும்புகிறார். சுயநலமான ஆசைகளை தகையில்லாத விருப்பங்களை தியாயக்கத்தின் சேவையின் பலவிடத்தில் வைப்பதே இதை நிறைவேற்ற வழி என நான் சாட்சியளிக்கிறேன். சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் வல்லமையில் நம்பிக்கை வையுங்கள். அவருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ளுங்கள். வேறு மாதிரி சொல்லப்போனால் மகிழ்ச்சியோடு சுவேஷத்தில் வாழுங்கள். உங்களில் வாழ்க்கையில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வரிவாக்கப்பட்ட அளவில் தேவனின் அழகான அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று தேவனின் கற்பனைகளை கற்றுக்கொள்ள விசுவாசத்தை தீர்மானத்தை பொறுப்பை கற்றுக்கொள்ள நீங்கள் கண்டுகொண்டு அவைகளை உங்கள் இருதயங்களில் பொக்கிஷமாக அளவில் மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை பார்ப்பீர்கள் எனது ஜபம். நீங்கள் அப்படியே செய்யும் போது உங்களை பற்றியும் உண்மை நிலையை பற்றிய நீங்கள் நன்றாக அறிந்திருக்கொள்வீர்கள் என நான் வாக்கு அளிக்கிறேன். சகல நிதிக்கும் கர்த்தராகிய நித்திய தேவனின் ஒரு குமாரத்தியாயிருப்பீர்கள் என்று உண்மையில் நான் அறிவேன். இதை நான் சாட்சி அளித்து கர்த்தரின் ஒரு அப்போஸ்தலனாக என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில்
பரமப்பிதாவே, இந்த கூட்டத்தின் முடிவில் நம்மிடத்தில் வருகிறோம். எங்களுடைய இருதயங்கள் நிறைவாயிருக்கிறது அன்றொரு உலகத்தில் உள்ள அனைத்து சகோதரிகளிடம் நாங்கள் பெற்ற மகிழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படுகிறோம். இந்த தலைவர்களிடத்தில் நாங்கள் பெற்ற அன்பை அதற்காக நன்றி கொள்கிறோம். நாங்கள் ஆலயத்திற்கு செல்வதற்கும் அதனால் கிடைக்கப்படும் ஆசீர்வாதங்களுக்காகவும் இடத்தில் நன்றி கூறுகிறோம். நாங்கள் இப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கும் போது மண்ணுரே எப்பொழுதும் உத அவியானவரங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல கிருபையை தருவன்மை கேட்கிறோம். எங்களுடைய தீர்க்கதரிசி பிரசிடன்ட் மான்சனை ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். கான்ஃபரன்ஸுக்கு தொடங்கும் போதும் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த காரியங்களை இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறவங்க பரமபிதாவே. ஆமீன்.